بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم آتني الحكمة والبصيرة، اللهم آتني الحكمة والبصيرة وزدني علما. اللهم فقهني في الدين، اللهم علمني تأويل القرآن وتأويل السنة، اللهم آتني فهما وتفهيما وعلما وتعلما وتعليما. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் இந்த லாக்டவுனில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு கல்வி அமர்வை ஏற்பாடு செய்து கொடுத்தான். அல்லாஹுவிற்கு எல்லா புகழும். இந்த கல்வி அமர்வு எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ள ஒரு அமர்வாக, நம்முடைய இல்மையும் அமலையும் தக்வாவையும் ஈமானையும் இஹ்லாஸையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமர்வாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ஆக்கி அருள்வானாக. சகோதரர்களே, தாயிகளே, இன்று நாம் நம்முடைய இந்த அமர்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அழைப்பாளர்களுக்கு சரியான கல்வியின் அவசியம். அழைப்பாளர்கள் என்றால் யார்? யாரெல்லாம் அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய அடியார்களை மனித சமுதாயத்தை அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறார்களோ, அல்லாஹுக்காக மட்டும் என்று யார் அழைக்கிறார்களோ அவர்கள் தாயிகள். அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுடைய தீன் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாமின் பக்கம், அல்லாஹுடைய இபாதத்தின் பக்கம் அல்லாஹுக்காக மட்டும் என்று இஹ்லாஸோடு, எந்தவிதமான பெயர் புகழ்களை விரும்பாமல், எந்தவிதமான உலக ஆதாயங்களை விரும்பாமல் தேடாமல் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் தாயிகள். அத்தகைய தாயிகளுக்கு சரியான இல்முடைய அவசியம். ஏன் இல்ம் என்றால், இரண்டு வகையான இல்ம் இருக்கிறது. ஒரு இல்ம், அது பாத்திலான இல்ம், இல்முன் பாத்தில். இன்னொரு இல்ம், இல்முன் சஹீஹ், சரியான இல்ம். எது பாத்திலான இல்ம்? எந்த இல்ம் மனிதனை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கவில்லையோ, எந்த இல்ம் நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவில்லையோ, எந்த இல்ம் அமல் வரைக்கும் மனிதனை கொண்டு போய் சேர்க்கவில்லையோ, அந்த இல்ம் வீணான இல்ம். அதுபோன்று எந்த இல்மின் மூலமாக தக்வா வரவில்லையோ, அதுபோன்று எந்த இல்மின் மூலமாக உண்மையான நேர்வழி குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு கிடைக்கவில்லையோ, குதர்க்கமும் தர்க்கமும் விதண்டாவாதங்களும் வீண் பேச்சுகளும் புகழை விரும்புதலும் இருக்கிறதோ, அது வீணான இல்ம். சரியான இல்ம் என்றால் எது? எந்த இல்மை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கினானோ, எந்த இல்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த இல்மை சஹாபாக்கள் கூறினார்களோ, எந்த இல்மை தாபிஈன்கள் கூறினார்களோ, அது சரியான இல்ம். அந்த இல்ம் ஒரு தாயிக்கு எவ்வளவு அவசியம்! தாயி இல்ம் என்ற அந்த ஆயுதத்தை கொண்டு தன்னை எப்படி தயார்படுத்தியவராக இருக்க வேண்டும், இல்ம் என்ற அந்த தன்மையை கொண்டு தகுதியை கொண்டு தன்னை எப்படி அவர் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அமர்வுடைய முதல் ஒரு வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முஜாதிலா, சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது வசனம், சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். இந்த வசனத்தை நாம் அறிந்து கொண்டு உள்ளே செல்வோம். இந்த வசனம் என்ன கூறுகிறது? அல்லாஹு தஆலா உயர்த்துவான். யாரை? அல்லதீன ஆமனு, மூமின்களை, நம்பிக்கையாளர்களாகிய உங்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான். கண்டிப்பா அல்லாஹுடைய உயர்வு மூமின்களுக்கு உண்டு. உலகத்தில் இப்போது மூமின்கள் எங்கேயாவது அவர்கள் தாழ்மைப்படுத்தப்பட்டிருந்தாலும், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், கண்டிப்பாக அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தால், அவர்கள் தாவா செய்து கொண்டிருந்தால், அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை. ஒருவர் தாவா செய்யும் போது, அதை நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன், இந்த உறுதியோடுதான் அவர் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இறுதி நல்ல முடிவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்குத்தான், இறுதி வெற்றி மூமின்களுக்குத்தான், இறுதி கண்ணியம் இம்மையிலும் மறுமையிலும் மூமின்களுக்குத்தான் என்ற அந்த உறுதியோடு, இஸ்லாம் எல்லா மார்க்கங்களையும் விட ஓங்கி உயரும் என்ற அந்த மன உறுதியோடு ஒரு தாயி தாவா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், அல்லாஹு தஆலா உங்கள் மூமின்களாகிய உங்களை கண்ணியப்படுத்துவான். இன்னும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, இல்மு கொடுக்கப்பட்டவர்களை மேலும் பல படித்தரங்கங்கள், மேலும் பல தரஜாத்துகள் அல்லாஹு தஆலா உயர்த்துவான். சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது வசனத்திலே நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு தெளிவை கொடுக்கின்றான். ஈமானுக்கு அடுத்ததாக இல்மு ரொம்ப முக்கியம். இல்மை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடைய முடியும். இந்த வசனத்திற்கு ஷேக் உஸைமின் ரஹிமஹுல்லா விளக்கம் கூறும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் அவர் ஒரு ஒளியாக இருக்கிறார். அத்தாயத்துல ஆலிம், கல்வி கற்ற இஸ்லாமிய அழைப்பாளர் நூறும், அவர் ஒரு ஒளியாக இருக்கிறார். يهتدي به الناس في امور دينهم ودنياهم. அவர் மூலமாக மக்கள் தங்களுடைய உலக காரியங்களிலும் தங்களுடைய தீனுடைய காரியங்களிலும் நேர்வழியை, வெளிச்சத்தை, பாதையை அறிகிறார்கள். இல்முள்ள தாய், உதாரணத்திற்கு நீங்கள் ஒருவரை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறீர்கள், அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றவுடன் அவர் இப்போது யாரை பார்ப்பார்? அவரை இஸ்லாமின் பக்கம் அழைத்து யாருடைய கையில் அவர் கலிமா சொன்னாரோ அவரை பார்ப்பார். அவர் எப்படி தொழுகிறார், அவர் எப்படி நோன்பு வைக்கிறார், அவருடைய குணங்கள் எப்படி, அவருடைய ஒழுக்கம் எப்படி, அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அவருடைய நடை எப்படி இருக்கிறது, அவர் என்ன உடுத்துகிறார், இப்படியாக அவர்களை பார்த்து பார்த்து அந்த மனிதர், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் இஸ்லாமை கற்பார். தனது வியாபாரங்களில், தனது தொழில்துறைகளிலே எது கூடும் கூடாது என்று இருக்கும் பொழுது அந்த அழைப்பாளரிடத்திலே கேட்பார். இந்த ஒரு விஷயம் போதுமானது ஒரு அழைப்பாளருக்கு இல்ம் எந்த அளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வதற்கு. எப்படி இஸ்லாமை ஏற்ற, நன்றாக கவனியுங்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு, நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டினார்களோ, சஹாபாக்கள் நபியை பின்பற்றினார்கள், அதுபோன்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தாபிஈன்களுக்கு சஹாபாக்கள் வழிகாட்டிகளாக இருந்து வழிகாட்டினார்கள், தாபிஈன்கள் சஹாபாக்களை பின்பற்றினார்கள். அப்படித்தான் சகோதரர்களே, தாயிகளே, ஒரு அழைப்பாளர் தான் யாரை இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறாரோ அவர் தன்னை பின்பற்றி நடப்பதற்கு தான் தகுந்தவராக இருக்க வேண்டும், அதற்கு தகுதி உள்ளவராக அல்லாஹ் என்னை ஆக்க வேண்டும் என்று அவர் அந்த உறுதியில் இருக்க வேண்டும், இருப்பார், இருக்க வேண்டும். அப்ப அந்த தகுதிக்கு அவருக்கு வெறும் அழைத்தல் என்ற அந்த பணி மட்டும் போதாது, அவருடைய அழைத்தல் என்ற அந்த பணியோடு அவரிடத்திலே கல்வி, அமல், அமலோடு சேர்ந்த கல்வி, கல்வியோடு சேர்ந்தாமல் எனது வார்த்தையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடத்திலே அமலோடு சேர்ந்த கல்வி, கல்வியோடு சேர்ந்த அமல் தேவை. இதுதான் நாம் சரியான இல்ம் என்று சொல்கிறோம். இது ஒரு அர்த்தம் சரியான இல்முக்கு. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே குழப்பங்கள் இல்லை, வஹி இறங்கிக் கொண்டிருந்தது, எல்லாவற்றையும் வஹி தெளிவுபடுத்தியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த உம்மத்திலே குழப்பவாதிகள் தோன்றினார்கள், மார்க்கத்தில் மன இச்சையை புகுத்தினார்கள், சுய சிந்தனைகளை புகுத்தினார்கள். அப்போது எது உண்மையான குர்ஆன் சுன்னா, எது உண்மையான தீன் என்பதை அறிவதற்கு ஒரே ஒரு உரைக்கல் தான் அங்கே நமக்கு மீதமாக இருந்தது, மீதமாக இப்போதும் அதுதான் இருக்கிறது. அதுதான் பஹ்மு சஹாபா, அதுதான் மன்ஹஜு சஹாபா, சஹாபாக்களுடைய வழிமுறை. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரை சஹாபாக்கள் எதிலே ஒருமித்திருந்தார்களோ அதுதான் நமக்கு மன்ஹஜ், அதுதான் நமக்கு பஹ்ம். அந்த கொள்கைதான், அவர்களுடைய கொள்கைதான் நமக்கு கொள்கை. இத்தகைய ஒரு மன்ஹஜை, இத்தகைய ஒரு வழியை நாம் சரியான இல்ம் என்று கூறுகிறோம். கவனியுங்கள், சரியான இல்ம் என்பதற்கு இரண்டாவது கருத்து என்னவென்றால், எப்போதெல்லாம் இந்த குழப்பங்கள் உருவாகியதோ, அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அங்கே நமக்கு உண்மையை அறிந்து கொள்வதற்கு, நேர்வழியை அறிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரைகள் சஹாபாக்கள், பஹ்மு சஹாபா மன்ஹஜு சஹாபா. இன்றும் அதுதான் நமக்கு மீதம் இருக்கிறது. இன்றும் கொள்கை சார்ந்த வழிகேடுகளுக்கு பஞ்சம் இல்லை, கொள்கை சார்ந்த குழப்பங்களுக்கு பஞ்சம் இல்லை. மக்கள் சுய சிந்தனைகளை, சுய கருத்துக்களை மார்க்கத்திலே புகுத்தி வழிகேடுகளை மலிவாக்கிவிட்டார்கள், வழிகேடுகளை அதிகமாக்கிவிட்டார்கள், வழிகேடுகளின் கிளைகளை உருவாக்கிவிட்டார்கள். நேர்வழி எது என்று திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு முஸ்லீம் இப்போது இருக்கிறார். ஆகவே அந்த நேர்வழியை சரியாக தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இப்போது அந்த மன்ஹஜு சஹாபா, குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய அந்த ஃபஹ்மோடு, சஹாபாக்களுடைய அறிவோடு சேர்ந்து புரிந்து கொள்வது. இது குறித்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னென்ன புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த அமர்வுடைய இறுதியிலே கூறுவோம். இப்போது மீண்டும் நாம் இன்னும் நம்முடைய தலைப்புக்குள் உள்ளே செல்வோம். ஒரு அழைப்பாளர் தன்னுடைய கொள்கையை, அகீதாவை சரி செய்ய வேண்டும், தன்னுடைய இபாதத்தை சரி செய்ய வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன், அழைப்பாளரே ஓட்டையானவராக இருந்தா, அழைப்பாளரே கொள்கையிலேயும் இபாதத்திலேயும் பிரச்சனை உள்ளவராக இருந்தால், அவர் எந்த ஒரு சரியான கொள்கையின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைப்பார், எந்த ஒரு சரியான இபாதத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைப்பார். ஆகவே முதலில் அழைப்பாளரிடத்திலே சரியான கொள்கை, அகீதா சஹீஹா இருக்க வேண்டும். அதுபோன்று இபாதா சஹீஹா, இபாதா அல சுன்னா, சுன்னாவின் அடிப்படையிலே அமைந்த இபாதத் இருக்க வேண்டும். சுன்னாவின் அடிப்படையிலே அமைந்த இபாதத் இருக்க வேண்டும். அப்ப இந்த ரெண்டும், முதலிலே அகீதாவுடைய இல்ம், இபாதத்துடைய இல்ம் அவரிடத்திலே சரியாக வேண்டும். இதற்கு அவர் மார்க்க அறிஞர்களை, உலமாக்களை நாட வேண்டும். இதற்கு அவர் நல்ல ஆசிரியர்களை தேட வேண்டும். நல்ல நூல்களை அவர் தன்னுடைய தோழர்களாக, தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இல்மு இல்மானி, இல்ம் இரண்டு வகை இல்மாக இருக்கிறது. ஒன்று இல்முன் ஃபில் கல்வி, இன்னொன்று இல்முன் அலல் லிசான். ஒன்று உள்ளத்தில் உள்ள இல்ம், இன்னொன்று நாவிலே இருக்கக்கூடிய இல்ம். فعلم القلب هو العلم النافع. எந்த علم உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த علم தான் பலன் தரக்கூடிய علم. وعلم اللسان هو حجة الله على عباده. எந்த علم நாவில இருக்கிறதோ அது உங்களுக்கு எதிரான சாட்சியாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான. என்ன சொல்ல வருகிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நல்லா கவனிங்க. இல்மு ரெண்டு வகை. ஒன்று கல்புல உள்ள இல்மு. எந்த அகீதாவை நாம் படிக்கிறோமோ, சரியான அகீதாவை, அந்த அகீதா உள்ளத்திலே வர வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்ளும் போது அந்த வணக்க வழிபாடுகள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். வணக்க வழிபாடுகள் சுன்னத்தான முறையில் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அப்போதுதான் அது உள்ளத்தில் உள்ள இல்மாக எடுத்துக் கொள்ளப்படும். நாவில் உள்ள இல்ம் என்றால் என்ன? ஒரு மனிதர் பேசுகிறார், பயான் பேசுறதுல, பிரச்சாரம் செய்யறதுல ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அவர் பேச்ச கேட்டா மக்கள் சொக்கி உழுவுறாங்க. அவர் பேச்ச கேட்கறதுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. அவருடைய பேச்ச கிளிப்பா எடுத்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் அவரிடத்துல அக்கீதா சரியில்லை, அவரிடத்துல இபாதத் இல்லை, வணக்க வழிபாடு இல்லை என்றால் இந்த இல்மை பற்றி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள்? இது நாவுனுடைய இல்மு. இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இல்மு கல்விலே இறங்கவில்லை, நாவிலே தான் இந்த இல்மு இருக்கிறது. நாளை மறுமையிலே இந்த இல்மு இவருக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக அமைந்துவிடும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இல்மின்படி அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை தருவானாக. அமல் இல்லாத இல்மை விட்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. தக்வாவையும் நேர்வழியையும் அமலையும் அதிகப்படுத்தக்கூடிய இல்மை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அறிஞர் கஸாலி ரஹிமஹுல்லா உதாரணம் சொல்கிறார்கள், மக்களுக்கு கல்வியை கொடுத்துவிட்டு அந்த கல்வியின்படி அமல் செய்யாதவருக்கு உதாரணம். மக்களுக்கு கல்வியை கொடுத்துவிட்டு அந்த கல்வியின்படி அமல் செய்யாதவருக்கு உதாரணம், சூரத்துல் ஜும்ஆவிலே புத்தகங்களை சுமந்து செல்லக்கூடிய கழுதைகளை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அதுபோன்றுதான் இமாம் கஸாலி சொல்கிறார்கள், நானும் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு ஊசியை ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். இந்த ஊசி என்ன செய்கிறது? மக்களுக்கெல்லாம் சட்டை தைத்து கொடுத்து அவர்களது அவுரத்தை மறைக்கிறது. ஆனால் இந்த ஊசியோ ஆடை இல்லாமல் இருக்கிறது. அதுபோன்றுதான் மக்களுக்கெல்லாம் இல்மை கொடுத்து மக்கள் தொழுகிறார்கள், தொழுகையை பேணுகிறார்கள், ஹலால் ஹராமை பேணுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இல்மை கொடுத்த இந்த மனிதரோ அமல் இல்லாமல் இருக்கிறார் என்றால், இந்த ஒரு ஊசியைப் போல மக்களுக்கு ஆடைகளை தைத்து கொடுத்துவிட்டு தான் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஊசியைப் போல என்று மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு உதாரணத்தை கஸாலி ரஹிமஹுல்லா கூறுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆகவே சரியான இல்ம் அவசியம். அந்த சரியான இல்ம் அமலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான ஹதீஸ், சஹி முஸ்லீம்ல பதிவான ஹதீஸ், அதே போல சஹி புகாரியில நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல இல்மை கற்றுக்கொண்டு இல்மின்படி அமல் செய்யக்கூடிய அந்த மூமின்களுக்கு, அந்த ஆலிம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் சொன்னார்கள் என்றால், சொல்கிறார்கள், கமசலில் கைசில் கசீரி அசாப அர்தன் ஃபகான மின்ஹா நகியத்துன் கபிலத்தில் மா ஃபஅம்பததில் கல வல் அஸபல் கதீர். ஒரு பெரிய மழை பூமியிலே பெய்யும்போது அந்த பூமியில் இருக்கக்கூடிய நல்ல மிருதுவான பூமி அந்த தண்ணீரை உறிஞ்சு கொள்கிறது. பிறகு அது செடி கொடிகளை மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பயன் தரக்கூடிய பூண்டுகளை முளைக்க வைக்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொன்னார்கள். யார் ரசூலுல்லாஹுடைய இல்மை எடுத்துக்கொண்டு அதன்படி தானும் அமல் செய்து பிற மக்களுக்கும் அந்த கல்வியை எடுத்துச் சொல்கிறார்களோ அவர்களுக்கு. ஆகவே என்னுடைய தாய் சகோதரர்களே, நாம் தலைப்புக்கு இன்னும் உள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த விஷயத்தை அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இல்ம் என்பது அமலோடு சேர்ந்திருக்க வேண்டும், அமல் என்பது இல்மோடு சேர்ந்திருக்க வேண்டும். இல்மும் அமலும் உள்ளவர்தான், இல்மும் அமலோடு சேர்ந்து தாவா பணி செய்பவர்தான் உண்மையான தாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய தாயாக, அவர்கள் நேசிக்கக்கூடிய தாயாக, அவர்களுடைய மார்க்கத்திற்கு உண்மையான தாவாவை செய்யக்கூடிய தாயாக இருப்பார் என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றை நாம் பார்த்து செல்வோம். இந்த இல்ம் அமலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக நாம் இதை இங்கே பதிவு செய்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல் குலூபு அவ்இயதுன், அல் குலூபு அவ்இயதுன், கைருஹா அவ்ஆஹா. கல்புகள் இருக்கின்றனவே பாத்திரங்கள், கல்புகள் உள்ளங்கள் நெஞ்சங்கள் பாத்திரங்களாக இருக்கின்றன. சிறந்த கல்பு எது? எந்த கல்பு குர்ஆன் சுன்னாவை இல்மை பதிய வைத்துக் கொள்கிறதோ, உள்வாங்கிக் கொள்கிறதோ, அதுதான் சிறந்த கல்பு என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுடைய விளக்கம் என்ன? குர்ஆன் சுன்னாவை நாம் படிக்கும்போது உணர வேண்டும், இந்த இல்ம் எனக்கு உள்ளத்திலே என்ன மாற்றத்தை கொடுக்கிறது. ஒரு அமலை படிக்கிறோம் என்றால் அந்த அமல் எண்ணத்திலே வருகிறதா? பாவத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கையை படிக்கிறோம் என்றால் அந்த பாவத்தை விட்டு நான் எவ்வளவு தூரமாக இருக்கிறேன்? இப்படிப்பட்ட சுய பரிசோதனையோடு கூடிய இல்முதான் உள்ளம் உள்வாங்கிய இல்ம் என்று சொல்லப்படும். ஆகவே தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்னாசு சலாசத்துன், மக்கள் மூன்று வகையாக இருக்கிறார்கள். ஆலிமுன் ரப்பானியுன், ஆலிமுன் ரப்பானியுன், ஒருவர் ரப்பு ஏற்றுக்கொண்ட, ரப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆலிம், ஆலிமுன் ரப்பானியுன், ஆலிமுன் ரப்பானியுன். நல்ல கவனிங்க, ரப்பு ஏற்றுக்கொண்ட ஆலிம், இவரும் ரப்பை ஏற்றுக்கொண்டார், ரப்பும் இவரை ஏற்றுக்கொண்டார். இவர் ரப்புக்காகவே ஆகிவிட்டார், ரப்புடைய பொருத்தத்துக்காகவே ஆகிவிட்டார். ரப்புடைய கட்டளைக்காக வாழ்வது, ரப்புடைய பொருத்தத்துக்காக வாழ்வது என்று அல்லாஹுவிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டார். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ரப்பை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர யாரும் இல்லை. ரப்பு ரப்பு விரும்பக்கூடிய விஷயங்கள், உலகமோ உலக வஸ்துக்களோ ஆடம்பரமோ இந்த அற்ப இன்பங்களோ, அதை பற்றிய எந்த விதமான ஒரு ஊசலாட்டங்களும் இல்லாமல் ரப்புக்காக வேண்டி முழுமையாக தங்களை ஆக்கிக் கொண்டவர்கள் உலமா ரப்பானி யூன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வார்த்தை. ஆலிமுன் ரப்பானியுன், யார் அவர்? அல்லாஹ் விரும்புவதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர். அல்லாஹ் விரும்புவது என்று நமக்கு எது எப்படி தெரிந்து கொள்வது? எது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ. ஆகவே குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்து அப்படியே அமல் செய்யக்கூடியவர். இரண்டாவது நபர் சொன்னார்கள், வமுத்தஅல்லிமுன் அலா சபீலி நஜாத்தின். இரண்டாவது நபர் யார் என்றால், அவர் மார்க்க இல்மை தேடுகிறார், மார்க்க இல்மை கற்றுக்கொள்கிறார், வழிகேட்டிலிருந்து அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இப்படியாக பாதுகாப்பை தேடி இல்மு கற்கக்கூடிய இரண்டாவது நபர், இல்மு கற்கக்கூடியவர் இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் வஹமஜுன் ரியாஉன். மூன்றாவது கூட்டம் யார் என்றால், இவர்கள் சாதாரண பாமரர்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் அத்பாஉ குல்லி நாஇகின், யாரெல்லாம் ஊழையிடுகிறார்களோ அந்த ஊழையிடக்கூடியவர்களுக்கு பின்னால் கூட்டம் சேரக்கூடியவர்கள். எமீலூன மஅ குல்லி ரீஹின், காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கம் சாய்ந்து விடக்கூடியவர்கள். லம் யஸ்தீவு பினூரில் இல்ம், கல்வியினுடைய ஒளியை கொண்டு அவர்கள் வெளிச்சம் பெறவில்லை. எல்லாம் பாதுகாப்பாடாக. மூன்றாவது கூட்டம் ரொம்ப டேஞ்சரான கூட்டம். எனக்கு என்னுடைய ஆசிரியர் ஒருத்தங்க ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகம் வருது, இந்த இல்மு இல்லைனா என்ன பிரச்சனை வரும், இந்த இல்மு இல்லைனா என்ன பிரச்சனை வரும். சில உதாரணங்களை சொன்னாங்க. அவங்க வயதுல ரொம்ப மூத்தவங்க, அவங்களுடைய காலத்திலிருந்து சில உதாரணங்களை நமக்கு எடுத்து சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது முஸ்லீம் என்ற பெயரில் அஹமதியா ஜமாத்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அஹமதியா ஜமாத் அவங்க அவங்களுக்கு வைத்துக் கொண்ட பேரு அஹமதியா ஜமாத். முஸ்லிம்களாகிய நாம் அவங்களுக்கு சொல்லிய பேரு, சொல்கிற பேரு காதியானி ஜமாத் சொல்லி. யார் இவங்க? குலாம் அகமது என்று பஞ்சாப்ல உள்ள காதியான்கிற ஊர்ல பிறந்து கொஞ்ச நெஞ்சம் அப்படியே பார்சிலையும் உருதுலையும் கல்வியை படிச்சுட்டு பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஒரு தூண்டுதல்கள்ல, ஆங்கிலேயர்களுடைய ஒரு வழிகேட்டில் சிக்கிக்கொண்டு முஸ்லிம்களை வழிகெடுத்த ஒரு வழிகேடர். அவருடைய வழிகேடு என்ன? தன்னை நபி என்று சொன்னார். இந்த மாதிரி 34 விதமான வழிகேடுகளை அவர் உளறியிருக்கிறார். ஷேக் உஸ்தாத் என்ன சொல்ல வந்தாங்க, இப்ப இந்த மாதிரி தன்னை நபி என்றோ அல்லது தான் தான் மஹதி என்றோ அல்லது தான் முகமது நபியுடைய நிழல் என்றோ, நானும் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ரசூல், எனக்கும் குரான் இருக்கு, எனக்கும் ஆக்கம் இருக்கிறது, எனக்கும் ஆயுத் இறங்குகிறது என்று இந்த மனிதர் சொல்லும்போது முஸ்லிம் உம்மத்திடத்திலே இல்மு சரியாக இருந்திருக்குமே ஆனால் இவனுடைய பிரச்சனை அன்றே முடிந்திருக்கும். ஆனால் இல்மு இல்லாத காரணத்தினால் இவன் பின்னால், இவனுடைய ஊழைகளின் பின்னால் மக்கள் ஓட ஆரம்பித்து இன்று அவர்கள் பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜமாத்தாக உருவாகி இருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு காரணம் முஸ்லிம்களிடத்திலே இருந்த அறியாமை, ஜஹாலத் என்று சொன்னார்கள். ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காதியானி கூட்டம் உருவானதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன? முஸ்லிம்களிடத்திலே இருந்த அறியாமை, ஜஹல். இதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அத்பாஉ குல்லி நாஇகின், யார் ஊழையிட்டாலும் அதன் பின்னால் அவர்கள் சென்று விடுவார்கள். எமீலூன மஅ குல்லி ரீஹின், காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்று. அதே போல உஸ்தாத் இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டினாங்க. அதாவது சில தசாப்தங்களுக்கு முன்னாடி மௌலானா அபுல்லாலா மௌதூதி என்று ஒரு சிந்தனையாளர் இருந்தார். மார்க்க கல்வியை கொஞ்சம் படித்தாரு, அப்புறம் மேற்கத்திய ஆங்கில கல்வியை கொஞ்சம் படித்தாரு. இப்படியாக ரெண்டு கல்வியையும் படித்து அவர் ஒரு ஆய்வுகளை செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆய்வுகளில் நிறைய விஷயங்கள், ஒன்று ரெண்டு நிறைய விஷயங்கள்ல குரான் ஹதீஸை பின்னாடி வைத்து விட்டு தன்னுடைய மண்டையில் உள்ள புத்தியை முன்னாடி வைக்க ஆரம்பித்தார். நல்ல கவனிங்க தாய்களே, குரான் ஹதீஸை முன்னாடி வைத்துட்டு புத்திய மண்டையில் உள்ள இந்த புத்தி இருக்கு பாருங்க, இந்த புத்திய இத அனுபவத்தை இத அதுக்கு பின்னாடி வச்சு குரான் ஹதீஸ் பின்னாடி போன்னு சொன்னா இது கரெக்டா போயிட்டு இருக்கும். ஏன்னா குரான் ஹதீஸ்ங்கிறது கோடு போடப்பட்ட பாதை, அதுக்குள்ளார கரெக்டா போயிட்டு இருக்கும். அப்படி இல்லாம இந்த புத்திய முன்னாடி வச்சுட்டு குரான் ஹதீஸ் ரெண்டாவதா பின்னாடியா வைத்து விட்டா இந்த புத்தி எப்படின்னா பயிற்றுவிக்கப்படாத, பயிற்சி கொடுக்கப்படாத, அது போன்று அந்த குதிரைக்கு மாட்டுவாங்க பாருங்க, அந்த கடிவாள் அந்த ரெண்டு பக்கமும் கரெக்டா போறதுக்கு, அது போடப்படாத ஒரு குதிரையை போல தலைதெறிக்க ஓடும், எங்க வேணாலும் ஓடும், கடிவாளமும் இல்லை அதுவும் இல்லை, என்ன செய்யும், எங்க வேணாலும் மனசுல இழுத்துட்டு போய் கவுத்துரும் கிடைச்சல, அந்த மாதிரிதான் அறிவு. இப்ப இவரும் அதுதான் செஞ்சார், அறிவை முன்னாடி வச்சாரு, குரான் ஹதீஸ் பின்னாடி வச்சாரு. எந்த அளவுக்கு புத்தி இவருக்கு தடுமாறுனுச்சுன்னா, ஒரு ஹதீச முஹத்தீஸுகள் பலவீனம் என்று சொன்னாலும் அந்த ஹதீசனுடைய கருத்து அறிவு சரின்னு சொன்னா அந்த ஹதீச நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னாரு. ஒரு ஹதீச முஹத்தீஸுகள் சஹீஹ் என்று சொன்னாலும் அறிவு அந்த ஹதீசனுடைய கருத்தை தவறுன்னு சொன்னா அந்த ஹதீச நம்ம ஒதுக்கிடலாம்னு சொன்னார். இது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இவர் உளரும் பொழுதும் மக்களிடத்தில் இல்ம் இருந்திருந்தா இவர் அடையாளம் கண்டிருப்பாங்க, இவரை புரிஞ்சிருப்பாங்க. ஆனா இல்ம் இல்ல, பேச்சில கவர்ச்சி இருந்துச்சு, ஆயிரக்கணக்கான பேர் இவருடைய பயனுக்கு வருவாங்க, இவர் தாவா கொடுத்தா நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்றாங்க. உடனே மக்கள் இவரை ஒரு இமாம் ஆக்கிட்டாங்க, அவர் பேர்ல ஒரு ஜமாத்தை உருவாக்கிட்டாங்க, அந்த ஜமாத்துக்கு அவர் ஒரு இமாமு, இன்னும் சொல்ல போனா அந்த ஜமாத்துக்கு அவர் ஒரு ரசூல் மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க அந்த ஜமாத்துல போனீங்கன்னா கால ரசூலுல்லா அப்படின்னு சொன்னாலும் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அபூபக்கர் சொன்னாரு ரதியல்லாஹு அன்ஹு, உமர் சொன்னாங்க ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாலும் அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஆனா மௌலானா அபுல்லாலா மௌதூதி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே பரவசம் அடைஞ்சிருவாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுடைய பேரை சொல்லும் போது கூட ரதியல்லாஹு அன்ஹும் என்று மனசார சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் பேரை சொல்லும் போது அப்படி பக்தி பரவசத்தோட அப்படி புனிதத்தோட அந்த அளவு அவங்க வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. தாபியங்கள்ல வாழ்ந்த பல இமாம்களுடைய பேரை சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து உணர்வு வராது, அந்த ஒரு ஈமானுடைய ஜோஷ் வராது. ஆனா அபுலாலா மௌதூதியுடைய சிந்தனையில உருவான, அவருடைய புத்தகங்கள்ல பால் குடிச்ச, அவங்களுடைய இயக்க ஆலிம்களுடைய பேரை சொல்லிட்டா அப்பா அவங்களுக்கு வரக்கூடிய பக்தி பரவசம் நம்பிக்கை எவ்வளவு பெரிய அறிவை எங்க ஆலிம்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே சிதாகித்து அப்படியே பொங்கிடுவாங்க. அதே போலதான் தப்லீக் ஜமாத்த சொல்லலாம், இவங்களும் அப்படித்தான். இப்ப இந்த கூட்டம் உருவானப்ப மக்களிடத்தில் சரியான இல்ம் இருந்திருந்தா புரிஞ்சிருப்பாங்க இது வழிகேடு, இவங்கள்ட்ட குரானும் இல்ல ஹதீஸும் இல்ல, தொழுகை இப்பக்கம் அழைக்கிறோங்கிற ஒரு பேரை வைத்துக் கொண்டு உம்மத்தில் சூஃபி கொள்கைகளை தரிக்காவை தரிக்கா சிந்தனைகளை புகுத்தக்கூடியவர்கள் என்று அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் மார்க்கத்தை சொல்ல வராரு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு போவோம் வாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு உங்கள்ட்ட என்ன சரக்கு இருக்கு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? குரான் இல்ல, குரானுடைய தர்ஜுமா இல்ல, இருக்கிற புத்தகத்தை பார்த்தா கொஞ்சோன்னு பேருக்கு நாலு ஆயத்து நாலு சஹீஹான ஹதீஸு, மிச்சம் இருக்கிறதெல்லாம் குப்பை, ஆதாரமற்ற அடிப்படை இல்லாத அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவுக்கு மாற்றமான கதைகள். பயான் செய்யறவருக்காவது இல்மு இருக்கா? ஆயிரத்தில் ஒருத்தர் ஆலிமா இருப்பாரு, அவரும் அந்த ஜாகிலோட சேர்ந்து சேர்ந்து அவரும் ஜாகிலாகி போயிருப்பார். இந்த தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், நான் சொல்ல விரும்பல, எதோட எதுவும் சேர்ந்துச்சுன்னா எதையோ திங்குமா. அந்த மாதிரி இந்த ஆலிமும் ஜாகிலோட சேர்ந்து சேர்ந்து குரான் ஹதீஸை விட்டுட்டு கதையும் கப்சாவையும் பேசி மக்களுக்கு பரவசத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். இது ஒரு மூணு கூட்டம் வழிகட்ட கூட்டத்தினுடைய உதாரணம் சொல்றேன். இந்த மூன்று கூட்டங்களும் நாங்களும் தாவா செய்யறோம் சொல்றாங்க. இன்றைக்கு இந்தியால காதியானி ஜமாத்து தாவா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, நீங்க புக் ஃபேர் மெட்ராஸினுடைய புக் ஃபேர்ல போனீங்கன்னா அப்துல்லா பிரதோசி இருக்கார், ஷேக் அப்துல்லா பிரதோசி, நான் சொல்றது சரியா இல்லையா நீங்க சொல்லுங்க. மெட்ராஸில் புக் ஸ்டால்ல புக் ஃபேர்ல காதியானிகளுடைய புக் ஸ்டால் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு கவர்ச்சியா இருக்கும். சரி கவனிங்க, அவங்களும் ஃப்ரீ குரான் கொடுக்கறாங்க, ஃப்ரீ புத்தகங்கள் கொடுக்கறாங்க, தாவா கொடுக்கறாங்க. அதே போல அபுல் அலா மௌதூதுடைய ஜமாத்து அவங்களும் ஃப்ரீ புத்தகங்கள் கொடுக்கறாங்க, தாவா பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப மூணாவது ஒரு குரூப், ஒரு குரூப் சொன்னா தப்லீக் ஜமாத் அவங்களை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு குரூப் இந்த அபுல் அலா மௌதூதிட்ட பால் குடிச்சு அவரை விட நான் ஒரு பெரிய இமாமு, எனக்கு அதை விட பெரிய அறிவு இருக்குன்னு சொல்லி உருவானவர் தான் இந்த வஹீதுதீன் கான். இந்த வஹீதுதீன் கான்ட அபுல்லாலா மௌதூதியும் இருப்பாரு, தப்லீக் ஜமாத்துடைய இல்யாஸ் சாஹிபும் இருப்பாரு, பரேலவிகளுடைய பரேலவியும் இருப்பாரு, அதே போல இந்து சாமியார்களுடைய சாமியாரும் இவருக்குள்ள இருப்பார். இந்த எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வஹீதுத்தீன் கானுங்கிற கலவை. இப்ப என்ன ஆனது, அவருடைய ரிசாலா மாச பத்திரிகையை படிச்சுட்டு அவருடைய ஆர்டிகல்ஸ், கவர்ச்சியான ஆர்டிகல்ஸ், அதே போல ஒன்னு ரெண்டு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை போட்டுப்பாங்க. உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல லட்சக்கணக்கான பிரதிகள் விநியோகம் செய்யப்பட்ட பெரிய புத்தகம் இருந்துட்டு போது நமக்கு என்ன இருக்கு, குர்ஆன் ஹதீஸை விட பெருசா, இமாம் புகாரியுடைய புகாரியை விட பெருசாயிடுமா, இமாம் முஸ்லீமுடைய சஹி முஸ்லீமை விட பெருசாயிடுமா, இமாம் திருமதியுடைய சுரணு திருமதியை விட பெருசாயிடுமா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மொத்தாவை விட பெருசாயிடுமா, அவங்களுடைய மூல நூல்களை விடவா இது பெருசு, இதுல அந்த மூல நூல்களை விடவா இதுல அறிவு இருக்கு, சிந்திக்க வேணாம், இல்மு இல்ல, என்ன ஆணுச்சு அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நல்ல கவனிங்க, திரும்ப சொல்ற, நல்ல கவனிங்க. ஏன்னு சொன்னா இந்த பொதுமக்கள் இருக்காங்க பாருங்களேன், இவங்க பின்னாடி போலாமா வேணாமா போலாமா வேணாமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு மூணு ஆலிம்கள் அவங்களோட கூட சேர்ந்துருவாங்க பாத்தீங்களா, ஜாஹில் ஆலிம்கள், ஆலிமானா ஜாஹில். ஏன் அப்படின்னா அகீதா இருக்காது, மன்ஹஜ் தெரியாது, நேர்வழி என்று எதை வைத்து முடிவு செய்வது, ஒரு மனிதனுடைய காரசாரமான பேச்சை வைத்தா, ஒரு மனிதனுடைய அலங்காரமான பேச்சை வைத்தா, ஒரு மனிதனுடைய பேச்சை அதிகமான மக்கள் கேட்கிறார்கள் என்பதை வைத்தா, ஒரு மனிதனை அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்பதை வைத்தா என்றால் கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில சில நபிமார்கள் வருவாங்க, அவர்களுக்கு ஒரே ஒரு ஃபாலோவர் தான் இருப்பாரு, சில நபிமார்கள் ரெண்டு பேரு மூணு பேரு, சில நபிமார்களுக்கு பத்தை விட குறைவாக சில நபிமார்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருஷம் தாவா செய்து, மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் தாவா செய்து 100 அல்லது 100 விட கொஞ்சம் கூட அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு ஒருத்தர் தாவா ஃபீல்டுக்கு வந்த 6 மாசத்துல அவர் யூடியூப் ஆரம்பிச்சு 10,000, 20,000 லட்சம் ஃபாலோவர்ஸ். இப்ப இடையில ஒரு கூட்டம், சூப்பர் முஸ்லீம் அப்படின்னு ஒரு கூட்டம், அதுல பார்த்தா அதுல 1,000,000,000 மக்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், அவருடைய பேச்சுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் ஆஹா என்ன கருத்தை சொல்றாருன்னு சொல்லி முழுக்க முழுக்க வழிகேடல். அவனுடைய பேச்சுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முட்டாள்தனம், ஜஹாலத், புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அதோட சேர்ந்து இந்த புதுசா கல்வி படிச்சுட்டு வருவாங்க மதரசால, அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட் பாரம் வேணும் பயான் செய்யறதுக்கு, அவர்களை பெருசா கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மைதான தேவை. அப்ப இந்த மாதிரி வழிகட்டவர்கள் எங்கள்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு பேசுறதுக்கு மைதானம் கொடுக்கிறோம், மேடை கொடுக்கிறோம், நாங்க நீங்க உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய மக்களை நாங்க கொண்டு வர வாங்கன்னு சொன்னவன அவங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சொர்க்கபுரிய பார்த்த மாதிரி சேர்ந்துக்க வேண்டியது பின்னாடி. அப்ப ஒரு தலைமை வழிகேடன், நல்ல கவனிங்க, ஒரு தலைமை வழிகேடன், அவனுக்கு பின்னாடி வாழ் வழிகேடர்கள், இப்படி ஒரு வழிகேடர்களுடைய கூட்டம் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து கூவ ஆரம்பிச்சோன்ன பொதுமக்களுக்கு என்ன, ஆஹா ஆஹா ஆஹா, அதுலயும் வந்து கவர்ச்சியா இருந்தா, வித்தியாசமா இருந்தா. இன்னைக்கு மக்களுடைய நிலைமை அப்படித்தான், வித்தியாசமா என்ன புதுசா சொல்றாரு, என்ன வித்தியாசமா சொல்றாரு, அப்ப உடனே அவங்க பின்னாடி கூட்டமாயி போயிடும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், இந்த பாருங்க, இஸ்லாம் பழமையான மார்க்கங்க, இதுல புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புதுசா சொல்றதா இருந்தா சொந்தமா சரக்கு தான் கொண்டு வரணும், சொந்தமா மண்டையிலிருந்து சைத்தான் உளர்ற மாதிரி உளர்னாதான் புது சரக்கு. குர்ஆன் ஹதீஸ் பழமையானது, அது ஏற்கனவே எழுதப்பட்டது, முடிவு செய்யப்பட்ட ஒன்று, சரிங்களா. அப்ப என்ன ஆணுச்சு, இந்த சரியான இல்மு இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட வழிகேடுகள் உருவாகி இன்று அவர்களெல்லாம் தனி இயக்கங்களாகவும், பிறகு முஸ்லிம்களிலே அவர்களெல்லாம் ஒரு ஜமாத், அவங்களுக்குன்னு ஒரு அமீர், அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்குன்னு தனி மஸ்ஜித் என்று ஆகக்கூடிய நிலைமை உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். இப்ப இந்த நல்லா கவனிக்கணும், வழிகட்ட கூட்டத்துக்கும் வழிகட்ட கூட்டங்களுக்கும் நேர்வழி பெற்றவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம். இப்ப யாருக்காவது ஒரு கேள்வி வரலாம், வரும் அனைமா. அகல ஹதீஸ் கூட அவங்க ஒரு ஜமாத்துன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, கேள்வி சரியான கேள்வி. என்ன விளக்கம் சரியான கேள்வி? நான் எந்த அர்த்தத்தில் சொல்றேன், கேள்வி வரலாம், பாமரர்களுக்கு வரலாம், நல்லா கவனிங்க. நாம என்ன கேட்கிறோம், அகல ஹதீஸ் வந்து தனி ஜமாத், இந்த அகல ஹதீஸுக்கு இமாம் யாருங்க? அகல ஹதீஸுக்கு இமாம் யாரு கேக்குறேன், நம்ம தாய்கள்கிட்ட
கேக்குறேன்.
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர யாரையுமே இமாம ஆக்கிக்கல. அதே போல சஹாபாக்களை தவிர யாரையுமே நம்ம முன்மாதிரி ஆக்கிக்கொள்ளல. நமக்கு என்ன வேலை? கால ரசூலுல்லாவை மக்கள்கிட்ட சொல்லணும், கால அபூபக்கர் கால உமரை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், அவ்வளவுதான் வேலை நமக்கு. ஆனா இந்த வழிகட்ட ஜமாத்துகள் இருக்காங்களா இல்லையா? ஏன் அவங்களை வழிகேடுன்னு சொல்றோம்னா, அவங்களிடத்துல குரான் ஹதீஸ்லாம் ரெண்டாவது, அந்த ஜமாத்தை எஸ்டாபிளிஷ்டு பண்ண ஸ்தாபகர், ஜமாத்துடைய ஸ்தாபகர், அந்த ஸ்தாபகருடைய கூற்று தான் அவங்கள்ட்ட மெயினா இருக்கும். அவர் ஒரு பைலா போட்டிருப்பாரு, அவர் ஒரு அடிப்படை வச்சிருப்பாரு, அவர் புத்தகங்கள் சில எழுதியிருப்பாரு, அதைதான் படிப்பாங்க. தப்லீக் ஜமாத்துல எப்படின்னு சொன்னா, நீங்க குரான் ஹதீஸ கொண்டு போய் கொடுத்தா, புகாரியை கொண்டு போய் கொடுத்தா, அவனுக்கு வந்து அப்படியே தூங்கி விழுந்து அப்படியே காய்ச்சல் கொரோனால விழுந்து எந்திரிச்சோம் அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. கையில அமல்களின் சிறப்பை கொண்டு போய் கொடுங்களேன், அவ்வளவுதான், அப்படியே பக்தி பரவசத்துல துடிச்சு போய் அப்படியே ஜதுவு அவங்களுக்கு வந்துடும். அதே போலதான் இந்த இயக்கங்கள். இப்ப இது நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உள்ளத்துடைய மகிழ்ச்சி எதை கொண்டு? குர்ஆனை கொண்டு. நம்முடைய உள்ளத்துடைய மகிழ்ச்சி எதை கொண்டு? சஹீஹுல் புகாரியை கொண்டு, சஹீ முஸ்லிமை கொண்டு, ஹதீஸ் கிதாபுகளை கொண்டு, நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிதாபுகளை கொண்டு நம்முடைய உள்ளத்துடைய மகிழ்ச்சி. அந்த ஹதீஸுகளுக்கு ஒரு ஆளின் விளக்கம் எழுதியிருந்தார்னா, ஹதீஸுக்கு விளக்கம் தேவை என்பதற்காக வேண்டிதா அந்த விளக்கத்தை படிப்போம், அந்த ஆலிமுடைய விளக்கம் சரியா இருந்தா இன்ன ஆலிம் இன்ன ஹதீஸுக்கு இவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்திருக்காருன்னு சொல்லுவோம், அதோட முடிச்சுப்போமே தவிர அவரை சஹாபாக்களுக்கு மேல கொண்டு போய் வைக்க மாட்டோம், அவரை ரசூல்லாக்கு மேல கொண்டு போய் வைக்க மாட்டோம். அவர் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் இன்ன விஷயத்துல இந்த ஆலிம் உடைய கூற்று சரியில்லை என்று நம்ம தெளிவுபட சொல்லிடுவோம். இதுதான் அஹ்லுல் ஹதீஸுக்கும் ஜமாத்துல் ஹதீஸுக்கும் ஜமாத் அஹ்ல ஹதீஸுக்கும் மற்ற குரூப்புகளுக்கும் இடையில உண்டான வித்தியாசம். இது ஒரு நீண்ட ஒரு விளக்கமா உங்களுக்கு போயிருச்சு. எதுக்குன்னு சொன்னா, ரொம்ப அவசியமான, இது அவசியமான ஒன்றுனால நம்ம இதை சொல்ல வேண்டியதா போயிருச்சு. இந்த சரியான இல்மு இல்லாத காரணத்தினால, சரியான இல்மு இல்லாத காரணத்தினால, சரியான இல்மு இல்லாத காரணத்தினால மக்கள் இந்த இஸ்லாம்ங்கிற பேர்ல வழிகேடுகளை உருவாக்கினார்கள். இந்த அபுல் அலா மௌதூதி ஆரம்பத்தில் ஒரு தாயியா இருந்தார், அதே போலதான் குலாம் அகமது காதியானி ஆரம்பத்தில் ஒரு தாயியா இருந்தார், அதே போலதான் இந்த சூப்பர் முஸ்லீம் சொல்லக்கூடிய அதனுடைய ஸ்தாபகர் உங்களுக்கு யூடியூப்ல பேசுறாரு பாருங்க, அவர் ஒரு தாயியா இருந்தவர், அதே போலதான் இந்த இயக்கங்கள் உள்ளவங்களா. ஆனா தாயா இருந்து இருந்து அவங்களுடைய பேச்சின் மேல அவங்களுக்கு ஒரு அபாரமான, என்னுடைய பேச்சில் ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு, என்னுடைய பேச்சை இத்தனை பேர் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமை வந்துருச்சு. அப்ப ஷைத்தான் அவங்களிடத்துல விளையாட ஆரம்பிக்கிறான். சரியான இல்ம் இருக்குமேனால் அங்க ஹஷியத், அல்லாஹ்வுடைய பயம் அங்க கூட வந்திருக்கும். ஆஹா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம வந்து தவறானதை சொல்லிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற பயம் வந்திருக்கும். அப்ப தான் ஒரு வார்த்தையை சொன்னா அது சஹாபாக்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, தாபிகீன்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறத அவர் அலசி ஆராய்ஞ்சிருப்பார். அதுக்கு மாற்றமானதை நான் சொல்லி உம்மத்தை வழிநடத்திடக்கூடாது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். நல்ல கவனிங்க, எப்ப சரியான இல்மு ஒரு தாயிடத்தில் இல்லையோ, நல்ல கவனிங்க, நான் சொல்றதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க வாழ்க்கையில் இத எப்பப்பெல்லாம் வழிகேடுகளை உங்களுக்கு முன்னாடி பாப்பீங்களோ அப்ப இந்த வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க, உண்மையா இருக்கும். உண்மையான இல்ம் என்பது அல்லாஹ்வுடைய பயத்தோட சேர்ந்திருந்தாதான் அது உண்மையான இல்ம். அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும்போதுதான் உங்களுக்கு இந்த இல்மு பலனே கொடுக்கும். அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கக்கூடிய இல்மு தான் சரியான இல்மு. எப்ப நம்முடைய பேச்சு ரொம்ப சிறப்பான பேச்சு என்று ஒரு மனிதர் பெருமை பேச ஆரம்பிக்கிறாரோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல என்னுடைய விளக்கத்தை மீறி யார் விளக்க சொல்ல முடியும்னு நினைக்கிறாரோ அங்கு அவர் வழிகிட ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைப்புகள் எப்ப ஒரு விஷயத்தை சொன்னாலும் அல்லாஹு அலம். நம்முடைய முன்னால் உள்ள உலமாக்கள் முஃப்திகளை பாருங்க, ஃபத்வா கொடுப்பாங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், கடைசியில் எழுதுவாங்க அல்லாஹ் மிக அறிந்தவன், உண்மையான விஷயத்தை அல்லாஹ் அறிந்தவன் எழுதுவாங்க. என்ன பயம், அந்த பயம், அந்த பயம். இது எப்ப கிடைக்கும் உங்களுக்கு? அதான் நான் சொல்றேன், சரியான இல்மை படித்தால் மட்டும்தான் கிடைக்கும். சரியான இல்மு எது? சஹாபாக்களுடைய இல்மு, தாபிஈன்களுடைய இல்மு. எந்த இல்மை அஹ்லு சுன்னாவுடைய அகீதா என்று நம்முடைய இமாம்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்றார்களோ அதுதான் சரியான இல்மு. புரியுதுங்களா இல்லையா? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. ஏன் இப்ப இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, இன்றைக்கு ஒருவர் தாவா ஃபீல்டில் வந்துட்டாரு, அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, ஆனா அதே நேரத்தில் இன்ப தேர்ந்ததுல சோம்பேறியா இருக்காரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு? அதான் நமக்கு இந்த சில விஷயங்கள் தெரியுது, சில ஆயத்துக்கு அர்த்தம் தெரியுது, நம்ம சொன்னாதான் ஒருத்தர் உடனே கேட்டு முஸ்லீம் ஆயிடுறாருல, அப்ப என்ன நான் இனிமேலுக்கு நான் என்ன படிக்க, எப்படி மனநிலைக்கு வந்துடுறாரு, இனிமேலுக்கு நான் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், அல்லாஹு அக்பர். அதாவது ஒருத்தர் ஒரு ஊர்ல வாழ்றாரு, அந்த ஊர்ல எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்மள மாதிரி ஒரு ஊர்னு சொல்லலாம் வச்சுங்களேன், உங்க ஊர் தெரியல, வந்து டேப் வாட்டர்ல அல்லது அடிபைப்புல தான் அவர் வந்து தண்ணியவே பார்த்திருக்காரு, குளத்தை பார்த்ததில்லை, ஏரிய பார்த்ததில்லை, கடலையே பார்த்ததில்லை. அப்ப அந்த மனிதர்கிட்ட சொல்லப்படுது, எப்பா குளம்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுல பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி இருக்கும்பா, புருஷா இருக்கும்பா, ஒரே நேரத்தில் நூத்துக்கணக்கான பேர் குளிக்கலாம்பா, பெரிய ஏரி இருக்குப்பா, லட்சக்கணக்கான பேர் குளிக்கலாம், பெரிய கடல் இருக்கு உலகத்துல, கோடிக்கணக்கான பேர் அதுல உள்ளார போனா கூட அந்த கடல் வந்து எல்லாரையும் வந்து வாங்கிக்குப்பா, அவ்வளவு பெருசுப்பான்னு சொன்னா, அவனுக்கு இதை பத்தியே கேள்விப்படாதவன், அறியாதவன், பார்க்காதவன் என்ன செய்வான்? அந்த மாதிரிதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு அளவை வைத்துக் கொண்டு இன்று மனிதர்கள் பலர், அதாவது தாயிகள் பலர் கல்வியில தான் தன்னிறைவாகிவிட்டதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் நான் சொன்னேன், நல்ல கவனிங்க, 10 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் பேச தெரிஞ்சிட்டா நான் ஒரு கம்ப்ளீட் தாயி அப்படின்னு அவங்க விளங்கிக்கிறாங்க. தாயிகள் நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? ஒரு மணி நேரம் பேச தெரிஞ்சிச்சுன்னா போதும், அல்லது ஒருத்தருக்கு சொல்லி சொல்லி அவர் இவருடைய பேச்சை கேட்டு இஸ்லாமுக்கு வந்துட்டார்னு தெரிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த தாயி தாயிங்கிற லெவலுக்கு மேல போய் ஆலிம்னு ஆயிடுவாரு, அப்புறம் கொஞ்ச நாள்ல முஃப்தி ஆயிடுவாரு, அப்புறம் கொஞ்ச நாள்ல இவர் ஒரு இமாம் ஆயிடுவாரு. அப்படி ஆணவங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்படி ஆணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் பேரை சொல்லல, இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களும் ஹலால் ஹராம்ல ஃபத்வா கொடுப்பாங்க, அவங்களும் ஹதீஸ் வந்து சஹீஹா பலவீனமான பேசுவாங்க, அவங்களும் வந்து உலமாக்களுடைய கருத்துல வந்து எந்த கருத்து சரியான கருத்துன்னு அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து ஃபத்வா கொடுப்பாங்க. எப்படி லாக்டவுன் காலத்தில் மக்கா மதினால நடக்கிற தராவீ தொழுகையை வச்சு நம்ம வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு நம்மளும் தராவீ தொழுதுக்கலாம் அப்படின்னு ஃபத்வாலாம் கொடுப்பாங்க. கேட்டா நான் அனலைஸ் பண்ணதுல எனக்கு இது சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி போறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்ன தாய்களே, நான் யாரையும் சிறுமப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி சொல்ல வரல. The absence of correct knowledge, how damaged the umma. அதுதான் நான் சொல்ல வரேன். சரியான இல்மு இல்லாமை எந்த அளவு உம்மத்தை பாதிக்கிறது, உம்மத்துக்கு எந்த அளவுக்கு அது டேஞ்சராக இருக்கிறது, புரியுதா இல்லையா? இப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி பாருங்க, இவங்க யாருன்னு சொன்னா ஹயாத்தா இருந்த சஹாபாக்கள் அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டு வந்தா அவங்க சொல்லுவாங்க, ஹசன் பஸ்ரி இருக்கார்ல ஊர்ல, அவர்கிட்ட போய் ஃபத்வா கேட்டுக்கோமா. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் உடைய மாணவர் இவரு சஹாபாக்கள் ஹயாத்தா இருந்த மிச்சம் மீதி சஹாபாக்கள்கிட்ட மக்கள் போய் ஃபத்வா கேட்டா ஹசன் பசரி ஊர்ல தானே இருக்கிறாரு, ஹசன் பசரிட்ட போய் கேட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இல்மு உள்ளவர் அவர் சொல்றாரு பாருங்க, கல்வியிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்வது எனக்கு உலகத்தை விட சிறந்தது. எனக்கு ஒரு இல்ம நான் போய் தேடி கற்றுக்கொள்வது இருக்கிறது, எனக்கு துன்யா முழுக்க கிடைப்பதை விட, துன்யாவெல்லாம் நான் சொந்தமாக்கிக் கொள்வதை விட எனக்கு சிறந்தது என்று சொன்னான். யோசிச்சு பாருங்க, என்ன கல்வியினுடைய அருமையை புரிஞ்சாங்க. கல்வி என்பது எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு இன்னும் நம்ம கற்க வேண்டியது இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனாலதான் அவங்க ஆலிமானாங்க, ஆலிம் என்று போற்றப்பட்டார்கள். அதே போல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மக்களுக்கு கல்வியினுடைய தேவை எப்படி என்றால், உணவு அது போன்று குடிநீர், உணவு குடிநீருடைய தேவையை விட மக்களுக்கு கல்வியினுடைய தேவை அதிகம். காரணம், ஒரு நாளைக்கு நமக்கு உணவு எத்தனை முறை தேவை? ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூணு முறை. தண்ணி எத்தனை முறை தேவை? அஞ்சு முறை பத்து முறை. ஆனா இல்மு நமக்கு நம்முடைய மூச்சு விடுவதற்கும் மூச்சு எடுப்பதற்கும் இப்படி ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு சரியான இல்முடைய தேவை இருக்கிறது, இல்முடைய அவசியம் இருக்கிறது. ஏன்? அல்லாவுக்கு பொருத்தமானதை செய்யணும், அல்லாவுக்கு வெறுப்பானதை விடணும். அப்ப இல்முடைய தேவை ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கு, உணவுடைய தேவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ, தண்ணியுடைய தேவை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையோ பத்து தடவையோ. அப்ப இல்முடைய தேவை இவ்வளவு மிக ஆழமானது என்பதை அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அஹ்மது பின் ஹிவாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் பிலா இத்திபாஇ சுன்னத்தின், ஒருத்தர் அமல் செய்யறாரு ஆனா சுன்னத்துடைய வழிகாட்டுதல் இல்ல, அப்ப அவருடைய இல்ம் இருக்கிறது பாத்தில், வீணானது என்று அவர் சொல்கிறார். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கட்டளையிடாத அமலை யார் செய்வாரோ அந்த அமல் வீணானது, ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று சொன்னார்கள். அப்ப இந்த இல்ம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சஹீஹான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம், மறுமையுடைய அடையாளங்களிலே ஒன்று, அன் யுர்ஃபா அல் இல்ம், கல்வி உயர்த்தப்பட்டுவிடும், வயஸ்புத்துல் ஜஹல், அறியாமை, ஜாஹில், ஜஹாலத், மடமை, அறியாமை உலகத்திலே தங்கிவிடும், மக்கள் மது அருந்துவார்கள், ஜினா பெருகிவிடும் என்று அல்லாஹ் பாதுகாக்கும். சரியான இல்ம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லா, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இன்ன பகா தீனி வ துன்யா ஃபி பகாயில் இல்ம், இந்த துன்யாவும் தீனும் பாக்கியாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு இல்மு பாக்கியா இருக்கணும். இல்மு இல்லை என்றால் துன்யாவும் சீரழிஞ்சிரும், தீனும் சீரழிஞ்சிரும். இல்மு இல்லை என்றால் துன்யாவும் சீரழிஞ்சிரும், அதே போல தீனும் சீரழிஞ்சிரும். அதே போல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாருங்க, இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம், குறிப்பா குர்ஆன் ஹதீஸினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அடிப்படை என்பதை நம்முடைய குலப்பாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய காலத்தினுடைய ஆலிம்களை தாயிகளை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, உந்தூர் மா கான மின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துபுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள்லாம் தேடி தேடி நீங்க அதெல்லாம் எழுதுங்க. ஃப இன்னி ஹிஃப்து துருஸல் இல்மி வ தஹபல் உலமா, கல்வி அழிந்து விடுவதையும் உலமாக்கள் இறந்து போய் விடுவதையும் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. வலா தக்பல் இல்லா ஹதீஸ் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹான ஹதீஸ் தானா என்று கேட்டு அதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய சலப் சாலிஹீன் இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கல்விக்கு அந்த அளவுக்கு அவங்க அந்த கல்வியினுடைய அவசியத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதாவது இந்த இல்முடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய சஹாபாக்கள் தாபியங்கள் அந்த எந்த அளவுக்கு அதுல வந்து அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு ஒரு அன்சாரி வாலிபர்கிட்ட போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வயசு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 13 வயசு. அப்ப அந்த அன்சாரி வாலிபர்கிட்ட போய் சொல்றாங்க, இப்ப ரசூலுல்லாஹி மௌத்தா போயிட்டாங்க, சஹாபாக்கள் தான் மீதம் இருக்கிறாங்க, வாங்க நம்ம போய் இல்ம படிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பயனுடைய கடைசி நிலைமைக்கு வர்றேன். அப்ப அந்த அன்சாரி சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹி மௌத்தா போயிட்டாங்க தான், இவ்வளவு சஹாபாக்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம கல்வி படிச்சு என்ன செஞ்சிட போறோம், மக்கள் என்ன நம்மள்கிட்டயா வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் வரலன்றாரு. அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அப்ப என்ன ஏன் வழியில என்ன விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் சொல்லிட்டுதான் பண்ணிக்கிறோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கருடைய வீட்டுப்படியை ஏறி இறங்குறாங்க, உமருடைய வீட்டுப்படியை ஏறி இறங்குறாங்க, உஸ்மானுடைய வீட்டுப்படிய, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அன்ஹுமாவுடைய வீட்டுப்படிய, இப்படி ஒவ்வொரு பெரிய 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 சஹாபாக்கள், அதுபோன்று ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த வாலிப சஹாபாக்கள் யாரெல்லாம் ரசூல்லாவுடைய மஜ்லிஸில் ஹதீஸ் படித்தாங்களோ அவங்களுடைய வீட்டு வாசல தட்டாரு, அவங்களுக்கு பணிவிட செய்யறாரு, கல்வியை தேடினாரு 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 தேடினாரு. ஒரு காலம் வந்துச்சு, பெரிய சஹாபாக்கள் இறந்து போயிட்டாங்க, வாலிப சஹாபாக்களா இருந்தவங்க வயோதிகமாக அவங்க இறந்துட்டாங்க, ரசூல்லாவுடைய காலத்தில் சிறிய சஹாபாக்களா இருந்தவங்க தான் இப்ப மீதம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்றாங்க. அப்ப அதே அந்த அன்சாரி சஹாபி சின்னவரா இருந்தவர் ரசூல்லாவுடைய காலத்தில், அப்ப அவர் சொன்னாரு, நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்னு அப்பாஸ், நான் புரியலன்னு சொன்னார். நீங்க விஷயத்தை புரிஞ்சு கொண்டீங்க, நான் விஷயத்தை புரியல, நீங்க தேர்ந்தெடுத்தது மிக சிறந்தது என்று சொன்னார். நல்ல கவனிங்க, என்ன விஷயத்தை நம்ம இதிலிருந்து புரிய வர்றோம். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை தேடி தேடி போய் கல்வி கிடைக்க கல்வியை தேடி இருக்கவில்லை என்றால் நமக்கு இன்னைக்கு குரானுக்கு விளக்கம் கிடைச்சிருக்காரு. இன்றைக்கு ஃபிக்ஹுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சட்டங்களுக்கு உண்டான தீர்வு கிடைத்திருக்காள். குரானுக்கும் ஹதீஸுக்கும் உண்டான ஆயிரக்கணக்கான ஹிக்மத்துகள் ஞானங்கள் கிடைத்திருக்காள். இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா ஆயிரக்கணக்கான தாபிஈன்களை, உலமாக்களை, ஃபுகஹாக்களை, முஹத்தீஸுகளை, முஃபஸ்ஸிர்களை நாம் அடைந்திருக்க முடியாது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான தாபிஈன்களுடைய உலமாக்களை நாம் அடைந்திருக்க முடியாது. என்ன காரணம் சகோதரர்களே? இப்னு அப்பாஸ் கல்வியை தேடினார் தேடினார் தேடினார், அடைந்தார் அடைந்தார். அதற்காக வேண்டி சொன்னார்கள், நான் கல்வி கற்கும் போது இழிவை நான் பொருட்படுத்தவில்லை, இப்போது அல்லாஹு தஆலா என்னை ஆசிரியராக வைத்திருக்கிறான், கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஆகவே நம்முடைய தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னதை திரும்ப பயானுடைய கடைசியில் கொண்டு வாங்க. நீங்க தாவா கொடுக்கும் பொழுது மதுரு அழைக்கப்பட்ட அந்த நபர் உங்களை தான் பார்ப்பாரு. நீங்க தான் அவருக்கு குரானும், நீங்க தான் அவருக்கு ஹதீஸும், நீங்க தான் அவருக்கு சஹாபியும், நீங்க தான் அவருக்கு தாபியும், நீங்க தான் அவருக்கு இஸ்லாமிய. அப்ப உங்களிடத்துல இபாதத் எப்படி இருக்கு, உங்களுடைய அகீதா எப்படி இருக்கு, உங்களுடைய அஹ்லாக் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. அதை வைத்துதான் அவர் வந்து தன்னுடைய மார்க்கத்தை கட்டமைக்க போறார். நீங்க சொல்லலாம் என்ன பார்க்காதீங்க, நீங்க குரான படிங்க ஹதீஸ படிங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா கண்டிப்பா உங்களை கொண்டுதான் அவர் தாக்கம் அடைவார். அவருடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நீங்க தான். உங்களை பார்ப்பார், நீங்க தொழுகிறத பார்ப்பார். எப்படி ஒரு புள்ள தன்னுடைய அத்தா தொழுகிறத பார்க்குமோ அதே போல அவர் நீங்க தொழுகிறத பார்ப்பார். உங்களை தான் அவர் உற்று கவனிப்பார். உங்கள்கிட்ட மார்க்கப்பட்டு சரியா இருந்தா அவருடைய மார்க்கப்பட்டு சரியா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப விஷயம் அதுதான். அப்ப இந்த இல்மை நீங்க தேடணும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், இல்மு இல்லாம தாவா கொடுக்கும் பொழுது அக்கீதால வரக்கூடிய ஒரே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, ஆனா பயங்கரமான பிரச்சனை. சமுதாயத்தில் பெரிய தாயின் அறியப்பட்ட ஒரு மனிதர், அவர் வந்து மாற்று மதத்தவர்களுக்கு வந்து இஸ்லாமிய கேள்வி பதில்கள்லாம் வைச்சா ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய கூட்டத்துக்கு வந்து நான் முஸ்லீம்களை கூட்டிட்டு வந்து கேள்வி பதிலாம் கேட்பாங்க. பயங்கரமா அவர் வந்து பதிலாம் சொல்வார். சரியான அகீதாவை படிக்காததுனால ஒரு பயான்ல அவர் சொல்றாரு, அல்லாஹுவை பத்தி பேசும்போது, அல்லாஹுடைய சிபத்தை பத்தி பேசும்போது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் எப்படி இருப்பான்னா
இப்ப என்ன பாக்குறீங்கல்ல நான் எப்படி இருக்கேன், அந்த மாதிரிதான் அல்லாஹ் இருப்பான். ஒரு முகம் இருக்கும், ரெண்டு கை இருக்கும், இப்படி இருக்கும், அப்படிதான் அல்லாஹ் இருப்பான். மனுஷனை பார்த்துருக்கீங்கல்ல, மனுஷன் மாதிரிதான் அல்லாஹ் இருப்பான் அப்படின்னு பேசுறாரு. அல்லாஹ் பாதுகாப்பு எவ்வளவு பெரிய தஷ்வி தாழல்லாஹ் அம்மா எப்போலும். எதனால இந்த பிரச்சனை? அக்கீதா இல்லாதனால பிரச்சனை. அதே போல சஹீஹான ஹதீஸ பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படுது, அப்ப அந்த சஹீஹான ஹதீஸ் மீது விமர்சனம் செய்யப்படும் பொழுது அதுக்குண்டான பதில் தனக்கு தெரியலனா நாளைக்கு சொல்றேன்னு சொல்லலாம், நாளனைக்கு சொல்றேன்னு சொல்லலாம், அல்லது அடுத்த சபையில சொல்றேன்னு சொல்லலாம். எப்ப சஹீஹான ஹதீஸின் மீது கேள்வி வைக்கப்பட்டு அந்த கேள்விக்கு பதில் தெரியலையோ உடனே அப்படி ஒரு சஹீஹான ஹதீஸே இல்லைன்னு மறுத்துறது. அப்போ குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத்தை ஒருத்தர் விமர்சனம் செய்யறான் என்று சொல்லி அப்படி குர்ஆனுடைய ஆயத்தே இல்லை என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நிராகரிப்போ, அதே போலதான் சஹீஹான ஹதீஸ் என்று முடிவு செய்யப்பட்டத ஒருத்தர் விமர்சனம் செய்யறாருங்கிறதுக்காண்டி, ஒரு யகுதிய ஒரு நசரானிய விமர்சனம் செய்யறாருங்கிறதுக்காக வேண்டி அது ஹதீஸே இல்லைன்னு மறுத்தா அவருடைய நிலைமையும் அதே நிலைமைதான். இது தாவால ஏற்படுது, பலருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. அந்த வழிகேடுகளை நம்ம தாயிகிட்ட தொடர்ந்து பார்க்கிறோம். கடைசியில ஒரு கட்டத்தில் அவங்க பிரபலமாகி அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஃபாலோவர்ஸோ ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம், அவங்க சொன்னா எதையும் மக்கள் கேட்பாங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா கடைசியில நீ அவங்களுடைய தப்ப எத்தனை ஆயத்தை வச்சு நீங்க அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும், எத்தனை ஹதீஸை வச்சு நீங்க அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க திருத்திக்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. மாறாக குர்ஆனையும் ஹதீஸையும் திரிக்க பார்ப்பாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் மாற்ற பார்ப்பாங்க, வியாக்கியான சொல்லி உங்களை அவங்களுடைய கொள்கைக்கு உங்களை அவங்களுடைய கருத்துக்கு கன்வீனியன்ஸ் பண்ண பார்ப்பாங்களே தவிர குர்ஆன் ஹதீஸுக்கு கன்வீனியன்ஸ் ஆகி அவங்க வரமாட்டாங்க. இந்த நிலைமை ஒரு தாயிக்கு ஏற்பட்டுவிடும், அவரிடத்துல சரியான மன்ஹஜுடைய அகீதாவுடைய இல்மு இல்லை என்றால் அடிச்சு சொல்ற இந்த நிலைமை ஏற்பட்டுரும். முன்னாடி காலத்தில் ஏற்பட்டிருக்கு, இப்பயும் நம்முடைய சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அடுத்த விஷயத்தை சொல்லி முடிக்கிற உடனே நீங்க எல்லாம் சில பேர் இன்றைக்கு அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, இந்தியால ஆலிம்கள் இல்ல, இந்தியால உலமாக்கள் இல்ல, இந்தியால யாரும் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்வேன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு அழகான பழமொழி வச்சிருப்பாங்க, உதாரணம் வச்சிருப்பாங்க. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைச்சுக்குமா. அது யாரு பூனை உள்ளத்தை பார்த்தா பூனை நினைக்கிறத பூனை யார்கிட்ட சொன்னிச்சு, அது எந்த லாங்குவேஜில் வழங்கினாங்களா என்கிட்ட கேட்காதீங்க சரிங்களா, சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜாஹிலுக்கு, இந்த ஜாஹிலுக்கு இப்ப சொன்ன ஒருத்தர், அந்த ஜாஹிலுக்கு அவருடைய அரி ஜகுலு தெரியாம அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னு சொன்னா, இந்தியால ஆலிம்கள் இல்ல, இந்தியால உலமாக்கள் இல்ல, ஹதீஸ் தெரிஞ்சவங்க இல்ல, மன்ஹஜ் தெரிஞ்சவங்க இல்ல. எங்க பாருக்கிறாங்க இப்ப, ஒரே இடம் மதினால மட்டும்தான் இருக்காங்க, அல்லது யமன் நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. மதினால ஆலிம்கள் இருக்கிறாங்கிறத மறுக்கல, யமன் நாட்டில் ஆலிம்கள் இருக்கிறாங்கிறத மறுக்கல, ஆனா இந்தியால ஆலிம்களே இல்லை என்று சொல்றதோ, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆலிம்களை சீப்பா ரொம்ப சாதாரணமா இட போடுறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிக மிக வருந்தத்தக்க செய்தி. இவர்கள் இவர்கள் மேல பரிதாபப்படணும், இவர்கள் மேல பரிதாபப்படணும். கையில உள்ள மாணிக்க கல்ல தெரியாத முட்டாள்கள் இவர்கள். மாணிக்க கல் இன்றைக்கு இந்தியால உண்மையிலேயே மதினால போய் அங்க உள்ள ஆளுங்கள்கிட்ட பேசினா உங்க இந்தியாவில் இல்லாத ஆளுங்களான அவங்க சொல்றாங்க, அவங்க நமக்கு பேர்கள் எடுத்து சொல்றாங்க. அந்த மாதிரியான ஆளுங்கள் அல்லாஹ் இங்க கொடுத்திருக்கிறான். அது போக அங்க படித்துட்டு வந்த ஆளுங்களும் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருந்த பெரிய பெரிய உலமாக்களிடத்துல, முஹத்தீஸ்களிடத்துல, புஃபஹாக்களிடத்துல படித்துக்கொண்டு படித்துவிட்டு வந்த ஆளுங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம மதரசாக்கள் இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு அவங்களெல்லாம் பார்த்தா தெரியல, ஏன்னா அவங்க சாதாரணமா இருக்கிறாங்க. குர்த்தா பைஜாமா போட்டுக்கிட்டு 50 ரூபாய்க்கு துணிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாதாரணமா இருக்கிறாங்க. சாதாரண செருப்பு சாதாரணமா மக்களோட வர்றது, அது அவங்களுக்கு தெரியல. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் சாதாரணமா இல்லையான்னு சொன்னா அவங்களும் சாதாரணமா தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய இந்த எளிமை ரொம்பவும் சாதாரணமா இருக்கிறதுனாலையும்
சகஜமா இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு அவங்களுடைய மதிப்பு தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க இவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசிருக்கீங்களா, இவங்களுடைய கல்வி சபையில அமர்ந்திருக்கிறீங்களா, இவங்களுடைய பயான்கள்ல ஏதாவது ஒரு பயானையாவது கேட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்லாம எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ உளர்னா இந்தியால இல்ம இல்ல, இந்தியால உளமாக்கல் இல்லைன்னு சொல்லி அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படியே உளறிட்டு இருக்கு இந்த கூட்டம். சரிங்களா இல்லையா? இவங்க வந்து தங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டது சூப்பர் செலபி, அட்வான்ஸ் செலபி, ரியல் செலபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேர் வச்சுக்குங்க. பேரை வச்சு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில தர்ஜாவை கொடுத்துட மாட்டான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இல்மை வச்சும் அமலை வச்சுதான் அல்லாஹு தஆலா தர்ஜாவை கொடுப்பான். ஆகவே என்னுடைய தாய் சகோதரர்களுக்கு நான் இங்கே சில விஷயங்களை பதிய வைத்து என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். ஒன்று, தாயாக இருப்பவர் அங்கீகரிக்க அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றியாளரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான தாயாக அவர் ஆக வேண்டும் என்றால் இல்முள்ள தாயாக ஆக வேண்டும். இல்முள்ள தாயை தான் ரசூல் இல்முள்ளவரதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாக ஆக்கி அவர்கள் தாவா செய்யறதுக்கு அனுப்புனாங்க. இல்ம் இல்லாதவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயா அனுப்பல. அதே போல இந்த இல்ம் என்பது முதலாவதாக மன்ஹஜ் அகீதாவுடைய இல்மு, அப்புறம் இபாதத்துடைய இல்மு, அஹ்லாக்குடைய இல்மு என்று இவை அனைத்தையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதாவின் அடிப்படையில் தேடணும். மூன்றாவதாக உலமாக்கல், நமக்கு மதீனா வரைக்கும் போறதுக்கு முடிஞ்சுச்சுன்னா அங்க உள்ள உலமாக்கல், அதே போல இங்க உள்ள உலமாக்களை விட்டு நம்ம தேவையற்றவர்களாக ஆயிடக்கூடாது. அவங்களை போய் சந்திக்கணும், அவங்களுடைய பயான்களை கேட்கணும், அவங்களுடைய இல்லங்களுக்கு தேடி சென்று அவங்களிடத்துல நம்ம அறிவுரைகள் கேட்கணும். நமக்கு தாவால வரக்கூடிய சந்தேகங்களை குழப்பங்களை அவங்களிடத்துல எடுத்து சொல்லி அதற்குண்டான விளக்கங்களை தீர்வுகளை நம்ம தேடணும். இத்தகைய ஒரு நல்ல ஒரு அமைப்போடு நம்முடைய சிந்தனைகள்ல அதே போல நம்முடைய தாவால வழிகேடுகள் வராமல் நம்ம பாதுகாத்துக் கொண்டு தாவா செய்வோமாக என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரக் அல்லாஹ் ஒளி வழக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.